விவிலிய தேடல்.
அன்பு நெஞ்சங்களே, குழந்தைகளிடமிருந்து பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பது நமக்கு தெரியும். அந்த பாடங்களில் ஒன்று இருளை எப்படி சமாளிப்பது என்பது. இருள் சூழும்போது பெற்றோரின் கைகளை இறுக பற்றி கொண்டால் அல்லது அவர்கள் மார்பில் முகம் புதைத்து கொண்டால் அந்த இருள் போய்விடும் என்பது குழந்தைகளின் எண்ணம். குழந்தைகள் சிறிது வளர்ந்து சிறுவர்களான பின் இருளை கடந்து செல்லும்போது சப்தமாக பாடிக்கொண்டோ அல்லது ஒரு கற்பனை காரை ஓட்டிக்கொண்டோ செல்வார்கள். பெற்றோரின் கரங்களை பற்றினாலோ கற்பனை காரை ஓட்டினாலோ இருள் போய்விடாது, ஆனால் இருளின் பயம் போய்விடும். திருப்பாடல் 23 ஆசிரியர் வலியுறுத்துவதும் இதுதான் நண்பர்களே. இருள் தீய சக்திகள் இந்த உலகத்தை விட்டு போகாது, ஆனால் ஆயனின் துணை இருந்தால் அந்த இருள் தரும் பயம், தீய சக்திகளின் ஆதிக்கம் இவைகள் குறையும். இருள் சூழும் வேளையில் உள் மனதில் ஒளி இருந்தால் இருளை கடக்க முடியும் என்று சொல்கின்றார் திருப்பாடல் 23 ஆசிரியர். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் அஞ்சமாட்டேன் என்று கூறும் திருப்பாடல் ஆசிரியரோடு நம்முடைய தேடலை இன்று தொடர்வோம், வாருங்கள்.
இருள் சூழ்ந்த பள்ளத்தில் நான் நடந்தாலும் எதற்கும் பயமில்லை.
அன்பு நெஞ்சங்களே, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்ற சொற்றொடரை சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்றும் ஒரு சில விவிலிய பதிப்புகளில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளனர். இருள், நிழல் இந்த இரண்டு சொற்களும் பல சிந்தனைகளை நம்மில் உருவாக்குகின்றன. ஒளி மறையும் போது இருள் தோன்றும், பகல் முடிந்து இரவு வரும். ஒளியும் இருளும் சேர்ந்திருக்க முடியாது, ஆனால் ஒளியும் நிழலும் சேர்ந்திருக்க முடியும். சொல்லப்போனால் ஒளி இருந்தால்தான் நிழல் இருக்க முடியும். ஒளியின் ஒரு பகுதிதான் நிழல். நிழலின் ஒரு சில அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்தால் சாவின் நிழல் என்ற வார்த்தைகளின் ஆழத்தையும் நாம் உணர முடியும். ஒளியில் நாம் நிற்கும்போது நம் உடலோடு ஒட்டியபடி இருப்பது நமது நிழல். அதேபோல் உலகில் எந்த ஓர் உயிரும் வாழ்வை ஆரம்பித்ததும் சாவு என்ற உண்மையும் அந்த உயிரோடு ஒட்டிக்கொள்கின்றது. எப்படி ஒளியும் நிழலும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாயிருக்கின்றனவோ அதேபோல் வாழ்வு சாவு இரண்டும் ஒரே உண்மையின் இரண்டு கண்கள். நிழலை குறித்த மற்றொரு அம்சம் அதன் அளவு. நாம் எவ்வளவுக்கெவ்வளவு ஒளியின் அருகில் நிற்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது நிழலின் அளவு பெரிதாகும். ஒளியை விட்டு நாம் தள்ளி நின்றால் நமது நிழலின் அளவும் சுருங்கிவிடும். ஒளியை நெருங்கும் நாம் ஒளியில் மட்டுமே நமது கண்களை பதித்தால் நமக்கு பின்புறமாய் உருவாகும் நிழல் பூதமாக பெருத்தாலும் நம்மை அது பயமுறுத்தாது. ஆனால் ஒளிக்கு மிக அருகில் நின்று கொண்டு ஒளியை பார்க்காமல் திரும்பி நின்றால் பெருமளவு உயர்ந்து பெருத்து காணப்படும் நமது நிழலே நம்மை பயமுறுத்தும். வாழ்வெனும் ஒளியை அதிகம் நெருங்கி நேசித்து வாழ்பவர்களுக்கு சாவென்ற நிழல் எவ்வளவு பெரிதாக தெரிந்தாலும் பயத்தை உருவாக்காது. அன்பு நெஞ்சங்களே, ஒரு சில வாரங்களுக்கு முன் சாவின் நிழல் தங்களை சூழ்ந்துள்ளது என்பதை தெளிவாக தெரிந்தும் வாழ்ந்த ராண்டி பவுஷ் என்ற பேராசிரியர், கீதாஞ்சலி காய் என்ற இளம்பெண் இவர்களை பற்றி நாம் சிந்தித்தோம். இவர்கள் சாவின் இருள் சூழ்ந்த அந்த பள்ளத்தாக்கில் நடந்து அக்கறைக்கு சென்று விட்டவர்கள். ஆனால் அவர்களை சூழ்ந்து நெருக்கிய சாவின் நிழல் அவர்களை பயமுறுத்தாமல் மன நிறைவோடு இந்த பள்ளத்தாக்கில் அவர்கள் நடந்தார்கள். இந்த பள்ளத்தாக்கில் எப்படி நடப்பது என்று நமக்கு சொல்லிச் சென்றார்கள். அன்பு நெஞ்சங்களே, நாம் நெருங்கிச் செல்லும் ஒளி ஆயனாம் இறைவன்தான் என்ற எண்ணம் நமது உள்ளத்தை நிறைத்தால் வேறு எந்த இருளோ நிழலோ நம்மை பாதிக்க அதிகம் வாய்ப்பில்லை. லுக் டுவர்ட் த லைட் அண்ட் த ஷேடோ ஆஃப் யுவர் பர்டன் வில் ஃபால் பிஹைண்ட் யூ. ஒளியை பார்த்து நில், உன் பாரங்களின் நிழல் உன் பின் விழும் என்பது நான் அடிக்கடி வாசித்த ஒரு மேற்கோள். இதே எண்ணத்தை கலீல் கிப்ரான் தான் எழுதிய த ப்ராஃபெட் என்ற புத்தகத்தில் வேறு விதமாக கூறியுள்ளார். சூரியனுக்கு தங்கள் முதுகை காட்டி நிற்கும் மனிதர்களுக்கு சூரியனால் என்ன பயன்? அவர்களை பொறுத்தவரை அவர்களது நிழலை பூமியில் வரையும் ஒரு கருவிதானே சூரியன். அன்புள்ளங்களே, சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கை பற்றி ஹெரால் குஷ்னர் தன்னுடைய புத்தகத்தில் விளக்கம் தரும்போது ஒரு முக்கிய எண்ணத்தை பகிர்ந்து கொள்கின்றார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். த திருப்பாடலின் ஆசிரியர் இந்த வரிகளில் சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர, சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் வாழ்ந்தாலும் என்று சொல்லவில்லை. பள்ளத்தாக்கில் நடப்பது வேறு, அங்கேயே தங்கி வாழ்வது வேறு. இந்த வேறுபாட்டை விளக்க ஹெரால் குஷ்னர் தன் வாழ்வின் ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார். ஹெரால் குஷ்னர் ஆண்டவர் என் ஆயன் என்ற இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, 2001 நியூயார்க் நகரில் நடந்த தீவிரவாதிகளின் தாக்குதலால் உலக வர்த்தக கோபுரங்கள் இரண்டும் இடிந்து 3000 பேரின் உயிர்கள் பலியான அந்த சம்பவம். இது தவிர ஹெரால் குஷ்னர் ஆண்டவர் என்னாயன் என்ற இந்த புத்தகத்தையும், துன்பத்தின் விளக்கம் குறித்து இன்னும் ஒரு சில புத்தகங்களையும் அவர் எழுதுவதற்கு வேறொரு முக்கியமான காரணம் அவரும் அவரது மனைவியும் தங்கள் அருமை மகன் ஜோஷ்வாவை இழந்ததுதான். மிக அரியதொரு வியாதியால் தங்கள் 12 மகனை இழந்த குஷ்ணரையும் அவரது மனைவியையும் சாவின் நிழல் சூழ்ந்தபோது அவர்களுக்கு ஆறுதல் கூற தி கம்பாஷனேட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற குழு பெரிதும் உதவியது. இந்த குழுவில் இருந்த அனைவரும் தங்கள் குழந்தைகளை, பிள்ளைகளை சிறுவயதில் பறிகொடுத்தவர்கள். இவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை கூடி வந்து தங்கள் வேதனைகளையும் அந்த வேதனைகளை சமாளிக்கும் வழிகளையும் பகிர்ந்து வந்ததால் குழுவில் இருந்த அனைவரும் பல வழிகளில் ஆறுதல் அடைந்தனர். அன்புள்ளங்களே, புத்திர சோகம்தான் உலகத்தில் ஆழமான சோகம் என்பது நாம் சொல்லும் ஒரு கூற்று. பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது தங்கள் குழந்தைகளை பறிகொடுப்பது பெரும் கொடுமை. அந்த தனிப்பட்ட கொடுமையை உணர்ந்தவர்கள் கூடி வந்து பகிர்ந்தது பெரும்பாலும் வேதனைகள்தான் என்றாலும், அந்த குழுவின் மூலம் தானும் தனது மனைவியும் சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடப்பதற்கு அந்த குழுவினர் பெரிதும் உதவினர் என்று குஷ்ணர் சொல்கின்றார். அந்த குழுவின் கூட்டங்களில் 4-5 மாதங்கள் கலந்து கொண்ட பின்னர் குஷ்ணரும் அவரது மனைவியும் தங்கள் வேதனைகளை சமாளிக்க பக்குவப்பட்டு விட்டதாகவும் கூறுகின்றார் அவர். ஆனால் ஒரு சில பெற்றோர் இக்கூட்டங்களில் 10 மேல் கலந்து கொண்டு வருகின்றனர் என்பதையும் கவலையோடு தன் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் குஷ்ணர். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இவர்கள் சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேறாமல் அங்கேயே தங்கிவிட்டனரே என்ற தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிடுகின்றார் குஷ்ணர். அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொருவரின் வேதனையும் வேறுபட்டது, உண்மைதான். அதிலும் நம் வாழ்வின் வேர்களாக இருக்கும் குழந்தைகளை, வாழ்க்கை துணையை, பெற்றோரை, உடன் பிறந்தோரை, மிக நெருங்கிய நண்பர்களை நாம் இழக்கும் போது நமது வேதனையின் அளவோ, அந்த வேதனை நீடிக்கும் காலமோ பெரிதும் வேறுபடும். நம் உடலோடு ஒட்டிக்கொள்ளும் நிழலைப் போல இந்த அன்பு உள்ளங்களின் பிரிவு தரும் துயரம் பிரித்தெடுக்க முடியாதபடி நமது மனதோடு ஒட்டிக்கொள்கின்றன. இந்த பிரிவு வேதனை எவ்வளவுதான் ஆழமானது என்றாலும் நாம் இந்த சாவின் பள்ளத்தாக்கில் தங்கிவிட முடியாது அன்பர்களே, தங்கிவிடவும் கூடாது. அப்படி நாம் தங்குவது இறந்த அந்த உறவுக்கு நாம் காட்டும் சரியான அன்பாக இருக்காது என்று தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் குஷ்ணர். தன்னுடைய அனுபவத்தின் மூலம் இதை விளக்குகின்றார். துன்பத்தின் ஆழத்தை குறித்து அவர் எழுதியுள்ள புத்தகங்களை பலரும் படித்துள்ளதால் தங்கள் துன்பத்தை விட்டு சாவின் இருள் சூழ்ந்த அந்த பள்ளத்தாக்கை விட்டு வெளியேறும் வழிகளை மக்கள் குஷ்ணரிடம் கேட்பார்கள். அவர்கள் இந்த கேள்வியை அவரிடம் கேட்கும்போது அவர் அவர்களிடம் வேறொரு கேள்வியை கேட்பார். அந்த கேள்வி இதுதான், இறந்து போன உங்கள் அன்புள்ளத்திற்கு பதிலாக ஒருவேளை நீங்கள் இறந்திருந்தால் உங்கள் இறப்புக்கு பின் அந்த அன்புள்ளம் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று குஷ்ணர் கேட்பார். அவர்களில் பலர் சொல்லும் பதிலையும் தன்னுடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பதில்தான். அதாவது,
என்னுடைய சாவு உனக்கு பெரும் வேதனையாக இருக்கும், ஆனால் அந்த வேதனையிலேயே நீ தங்கிவிடக் கூடாதே. நாம் வாழ்ந்த அன்பான முழுமையான வாழ்வை உலகம் அறிந்து கொள்ளும் வகையில் நான் உயிரோடு இருந்த போதே நாம் வாழ்ந்த வாழ்வை நீ தொடர வேண்டும். அதுதான் நீ என் மீது கொண்டிருக்கும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும்.
இதுதான் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சொல்லும் பதில். இப்படி அவர்கள் சொல்லும் அந்த அழகான பதிலை அவர்களே வாழும்படி ஹெரால் குஷ்னர் அறிவுரை சொல்வாராம். அன்பு நெஞ்சங்களே, சாவின் நிழலும் இருளும் சூழ்ந்த பள்ளத்தாக்கு வாழ்வின் பிரிக்க முடியாத ஒரு பகுதிதான். இந்த பள்ளத்தாக்கினை பிறக்கும் ஒவ்வொருவரும் கடந்தே ஆக வேண்டும். ஆனால் இந்த பள்ளத்தாக்கின் வழியாக நாம் நடக்க வேண்டும். இங்கேயே தங்கிவிடக்கூடாது, தங்கிவிடவும் முடியாது. இந்த பள்ளத்தாக்கின் பயணத்தில் அஞ்சாமல் நாம் நடப்பதற்கு ஆயன் நம்மோடு வழி நடக்கின்றார். மறந்துவிட வேண்டாம்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.